ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 18. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம், ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நைவ தஸ்யா க்ருதன்னார்த்தோ நா க்ருதன்னேக கஞ்சனாம், நச்ச சர்வபூதேஷு கஷ்சித் தர்த்தவ்யபாஶ்ரயஹம். நைவ தஸ்யா க்ருதன்னார்த்தோ நா க்ருதன்னேக கஷ்சனாம், நாச்ச சர்வபூதேஷு கஷ்சித்தர்த்தவ்யபாஶ்ரயஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் இஸ்கான். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவும் இல்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இது நாமினிம் நமஸ்தே நம நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணின் நிர்விசேஷா சுன்னவாதீம் பாஷாத்த தேசதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை சுன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்க பத க்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஷ்யந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ பதம் 18, அத்தியாயம் 3, கர்ம யோகத்தில் இருக்கோம். இந்த பதத்தில் பகவான் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார். சாதாரணமாக சில மனிதர்கள் நினைப்பதுண்டு, சமூக சேவை செய்வது பக்தி செய்வதை விட சிறந்தது அப்படின்னு சில பேர் நினைப்பது உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமூக சேவை செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அவர் வந்து சாப்பிட்றாரு, அதை கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் அதே வந்து பக்தி தொண்டு பண்ணோம், கோயிலுக்கு போய் பகவானை வணங்கணும், இல்லை பகவானோட நாமத்தை சொன்னோம், இல்லை பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் சண்முக சேவை செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறது, சில பேர் என்ன பண்ணுறது, சில சொல்கிறது உண்டு, வழக்கம் சண்முக சேவை செய்வது பக்தி செய்வதை விட சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம். அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மக்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியும் நம்மளால்? நம்ம யதாசக்திக்கு நம்மளை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது, அந்த ஜீவராசிகளுக்கு எல்லாமே நம்மளால் அன்னதானம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம், அந்த கிராமத்துக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கும் வந்து அந்த வண்டி வருமா? இப்போ வண்டியில் போய் எடுத்து போய் அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கும் அதே நேரத்துக்கு இந்த வண்டி வருமா அப்படின்னு மக்களை எதிர்பார்த்து இருப்பார்கள். அப்போ நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும்போது அதுபோல் நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்து அன்னதானத்தை கொடுக்க முடியும்? நான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில். அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சில சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து அவங்க ஒவ்வொரு வேலையாட்கள் தங்கி இருக்கிற கூடத்துக்கு போயிட்டு அங்கே போய் செருப்பு, அவங்களுக்கு ஒரு சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு ஜோடி ஷூ, அந்த மாதிரி சில சில ஐட்டத்தெல்லாம் போட்டு, சில சில பொருட்கள்லாம் போட்டு ஒரு பெட்டி மாதிரி தயாரித்து அதை என்ன பண்ணுவாங்க, இந்த சமூக சேவை உள்ளவங்க வந்து ஒவ்வொரு அந்த வேலையாட்கள், லேபர் கேட்டகரியில் இருக்கிற வேலையாட்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு கூடத்துலேயும் போயிட்டு கேம்ப்லேயும் போயிட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து நண்பர் கேட்டிருந்தார், யாருக்கும் தங்களுக்கு விருப்பங்கள் இருந்தால் இதுக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷூ கொடுக்குறோம், செருப்பு கொடுக்குறோம், சட்டை கொடுக்குறோம், அந்த ஷூ பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் திரும்பவும் நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் கொடுத்த ஷூ சட்டை செருப்பு எல்லாம் பிஞ்சு போச்சு, வேறு எதுவும் எப்பயும் கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு திரும்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சு. இந்த விலங்கினங்கள் விலங்கினத்தை காப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அவங்களுக்கு விலங்கினத்துக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை செய்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த காளை மாடுகளை வந்து துன்புறுத்துகிறோம், ஜல்லிக்கட்டு நடக்கும் பொழுது துன்புறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு போட்டாங்க. ஆனால் இந்த அறிவாளிகளுக்கு, அந்த அறிவில்லாத மனிதர்கள் என்ன தெரியுதில்லை அப்படின்னா, ஏகப்பட்ட கசாப்பு கூடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கசாப்பு கூடங்களில் இந்த ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுறாங்க, யாரும் துன்புறுத்து கிடையாது, காளையை பிடிக்கிறோம் அடக்கிறோம் அது மட்டும் தான் செய்கிறோம் ஒழிஞ்சு, அந்த இதில் வந்து யாருமே வந்து அந்த காளைகளுக்கு வந்து துன்பத்தை நம்ம வந்து கொடுக்கல. ஆனால் இந்த அறிவில்லாத மனிதர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஏகப்பட்ட கசாப்பு கூடங்கள் இருக்கே அங்கெல்லாம் போய் தடுக்கலாமே, ஏன் அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தெரியல. அங்கே போயிட்டு இங்கே இந்த ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம யாரையும் வெட்டலை, மாட்டை வந்து வெட்டலை, ஆனால் அந்த கசாப்பு கூடத்தில் வந்து வெட்டி அதை வந்து சாப்பிட்றாங்க, அதை தடுக்கலாம். ஆனால் அது வந்து இந்த சண்முக சேவை செய்யக்கூடியங்கிற அந்த நாங்கள் வந்து விலங்கினங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சண்முக சேவைகளெலாம் சமூக சேவை பண்ணுறவங்க அப்படிலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பொதுவாக இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நாட்டை சுத்தப்படுத்தணும், இந்தியாவை வந்து நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்தியாவை வந்து சுத்தம் பண்ணிடலாம், எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணதுக்கும் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்பவும் தூய்மையாக சுத்தமாக எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் மனுஷன், அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே தெருவில் போயிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து வீதியில் போட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே குப்பை தொட்டியை தேடி போய் குப்பை தொட்டியில் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம், எது சாப்பிட்டாலும் பிஸ்கட் சாப்பிட்றோம், எதை சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து கொண்டு போய் போட்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேரை பார்த்துருக்கேன், வெளிநாட்டில் வேலை செய்வாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறம்பொழுது என்ன பண்ணுவாங்க, குப்பை தொட்டியை தேடி போய் கஷ்டப்பட்டு போடுவாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு இந்தியாவிலேருந்து விமானத்திலேருந்து இறங்குனதும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சுபாவம் வந்துடும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பார்த்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம நாடுக்கு சுத்தமாக அடைக்கணும்னா அதுக்கு நம்ம க்ளீனே பண்ணக்கூடாதா, சுத்தப்படுத்தக்கூடாதா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மனசை க்ளீன் பண்ணணும். நம்மளுடைய நாட்டை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட மனசை வந்து க்ளீன் பண்ணால் தான் நம்மளோட நாடு சுத்தமாகும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவும் சுத்தமாக வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டுக்கு போனோம்னா கண்ணாபின்னான்னு கிடக்கும், இங்கே கிடக்கும், அங்கே கிடக்கும், அது கிடக்கும், இது கிடக்கும், எல்லாம் கிடக்கும். ஏன் ஒரு வீட்டில் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க, இன்னொரு வீட்டில் சுத்தமாக வச்சுருக்கல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து சுத்தமாக அவங்க வீட்டை வச்சுருக்காங்களோ அவங்களோட மனம் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். யார் ஒருத்தர் வந்து கண்ணா பின்னான்னு கேவலமாக இங்கேயும் அங்கேயும் போட்டுட்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் சண்முக சேவை யாரையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் வந்து சொல்ல வரல. யாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னோ, இல்லை யாருக்கும் வந்துட்டு போயிட்டு சூ செருப்பு அந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னோ, இல்லை இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மருத்துவமனைகள் நிறைய பேர் இன்றைக்கி திறந்துருக்காங்க சண்முக சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் குடிக்கிறாங்க, குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வியாதி வருது, வியாதி வர்றதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு நோய் வயப்படுறாங்க, நோய் வயப்பட்டால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நோய் வயப்படுறவங்களுக்கு நாங்கள் மருத்துவமனை திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. ஆனால் பக்தி தொண்டில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ யாரும் அன்னதானமோ கொடுக்க வேணாம், இல்லை வந்து மருத்துவமனை திறக்க வேணாம் அப்படிங்கிறது யாரும் சொல்ல வரல. ஆனால் நம்ம என்னத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் மருத்துவமனைக்கு வர்றான் நோய்வாய்ப்பட்டு, அவன் வந்து எதனால் வர்றான் அப்படின்னா வந்து குடிப்பழக்கத்தால் வர்றான். அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அதோட சேர்த்து அவன் தண்ணி அந்த வந்து மதுவானதை குடிக்கிறத வந்து நிப்பாட்டணும். அதுதான் உண்மையான சண்முக சேவை, அதுதான் வந்து பக்தி. ஒரு மனிதன் வந்து ஒரு மது குடிக்கிறான் அப்படின்னா, அந்த மது குடிக்கிறத வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா அவனுக்கு துன்பம் வராது. துன்பம் வரல அப்படின்னா அவன் நோய்வாய்ப்பட மாட்டான். நோய்வாய்ப்படலைன்னா அப்போ மருத்துவமனைக்கு தேவை கிடையாது. இதுதான் வந்து பக்தி தொண்டனுடைய தாரக மந்திரம். அதாவது ஒரு ஒரு நாட்டை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மனசை சுத்தப்படுத்தணும். நம்ம மனசை வந்து எப்படி அப்படின்னா பக்தி தொண்டின் மூலியமா. பக்தி தொண்டு அப்படிங்கிறது ஏதோ வந்து எதுக்கோ வந்து சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து கிடையாது. பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களில் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட மனம், இந்திரியம், நம்மளோட ஹிருதயம் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்துறது தான் வந்து பக்தி தொண்டு அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து கடலில் மூழ்கிறானோ, கடலில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு அவன் வந்து உள்ளே போகிறான், முழுகிட்டு கிடக்கிறான், அவனை போய் நம்ம போயிட்டு அவனோட சட்டை மட்டும் பிடுங்கிட்டு வந்தோம்னா, சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு காப்பாற்றினோம்னா போதுமா? இந்த சண்முக சேவை அப்படிங்கிறது, சமூக சேவை அப்படிங்கிறது இந்த கடலில் முழுகிட்டு இருக்கிறவனை வந்து ஒரு சட்டையை தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்து கணக்கு. ஏன் அப்படின்னா வந்து மறுபடியும் அவன் செய்கிறான். இப்போ அன்னதானத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவன் திரும்ப கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு எவனா கடலில் மூழ்கிறான் அப்படின்னா அவனை ஆளையே தூக்கிட்டு வரணும். சட்டையை மட்டும் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆளையே வந்து தூக்கிட்டு வரணும். அதுபோல் பகவத்கீதை பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் கெட்டவனாக இருக்கிறவனை நல்லவனாக மாற்றணும் அப்படின்னா அவனுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் நல்லவனாக மாறிட்டானா அவனுக்கு புத்தி வந்துடும். புத்தி வந்துருச்சானா வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்மளே சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற புத்தி வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னா அப்புறம் அன்னதானம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு மருத்துவமனையாக இருக்குது அப்படின்னா அவன் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், குடிக்கல அப்படின்னா அவனுக்கு வியாதி வராது. வியாதி வரலன்னா அவன் துன்பப்பட மாட்டான். துன்பப்படலைன்னா மருத்துவமனை தேவை கிடையாது. இந்த போல் பகவத் பக்தி அப்படிங்கிறது வந்து கெட்ட மனிதர்களை நல்ல மனிதர்களாக ஆக்குவதே வந்து பகவத் பக்தியோட முக்கியமான வந்து சாராம்சம். அதனால் பகவான் பகவத்கீதையில் இந்த பதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னில் திருப்தியுற்று இருக்கிறானோ, தன்னை எவன் ஒருவன் தன்னை உணர்ந்தவரான இருக்கிறானோ அவனுக்கு நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்து செய்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கப்ப மக்கள் யாருன்னா, சார் ஒரு பேனா இருந்தால் கொடுங்களே எழுதித்தரேன் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு பேனா கேட்கலாம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பேனாவை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அவர் திரும்ப கொடுக்குற போது நன்றி சொல்கிறாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவர் நன்றி சொல்லவே இல்லைன்னா இவன் என்னடா ஆளு, கொஞ்சம் கூட பழக்க வழக்கமே இல்லாமல் இருக்கான், பேனா வாங்கினா ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறானே, நன்றி கட்டவனாக இருக்கிறானே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவன் செயலை செய்யும் பொழுது செயலனுக்கான பலனை எதிர்பார்த்து செய்வோம். ஆனால் தன்னை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காமல் செய்வான். அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் காலை வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், காலை வணக்கம், மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லும் பொழுது நம்ம தெரியாமல் வந்து சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, என்னடா இவன் கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இருக்கானே. நிறைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து காலை வணக்கம், காலை வணக்கம் காலையில் பார்க்கும்போது சொல்லுவாங்க. நம்ம வந்து திருப்பி சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவன் நம்ம எதிர்பார்த்து செய்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்பொழுது கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பெரிய பட்டியல் போடுவாங்க. கடவுள்கிட்ட போயிட்டு நாங்கள் எனக்கு நான் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இதெல்லாம் வேண்டிக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வந்து பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்ட்டு நம்ம ஒரு பட்டியல் வந்து போடுவோம். இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடியது. ஆனால் தன்னை உணர்ந்தவன் எதையும் எதிர்பார்க்காமல் வந்து செய்வான் அப்படின்ட்டு பகவத்கீதையில் பகவான் இந்த பதத்தில் வந்து முதல்ல வந்து சொல்கிறார். அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யும் பொழுது அவனுக்கு விதிக்கப்பட்ட, ஏன்னா தன்னை உணர்ந்தவன் ஏன் அப்படின்னா அவன் பக்தி துண்டில் அவன் பக்தி துண்டு பகவானோட நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரின் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரின். அவன் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவன் தன்னில் திருப்தி உற்று இருக்கிறான். அதனால் தன்னில் திருப்தி உற்று இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், இப்போ ஒரு பேனா கொடுக்குறோம், அதை வந்து நம்ம வந்து திரும்ப நன்றி சொல்லலைன்னா கூட அவனை எதை பற்றியும் வந்து அவன் கவலையே பட மாட்டான். ஏன்னா அவன் தன்னில் திருப்தி உற்று இருக்கிறான். எப்படி உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பயங்கர பசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம வயிறு வந்து நிறைஞ்சிருது. இந்த உலகத்தில் எதை கொடுத்தோம் அப்படின்னாலும் வந்து இன்னும் கொடுன்னு தான் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் மனுஷன் வந்து சாப்பாடை கொடுக்கும் பொழுது மட்டும் இதே ஒரு இது சாப்பாடு மட்டும் தான் ஒரு தனி சிறப்பு. சாப்பாடு போட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் போதும்னு சொல்லிடுவான் மனுஷன். வந்து போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு தவிர வேற எதுவுக்குமே வந்து மனுஷன் வந்து போதும்னு சொல்லவே சொல்ல மாட்டான். அது மாதிரி ஒரு நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம், இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். இன்னும் எடுத்து வந்து எதனா வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்மளோட பசியும் போயிடுச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். அதுபோல இந்த தண்ணில் திருப்தி உற்று இருக்கிறான், இந்த பக்தி தொண்டு செய்து தண்ணில் திருப்தி உற்று இருக்கிறவனுக்கு அவன் எதையுமே வந்து எதிர்பார்த்து வந்து செய்யறதில்லை அப்படின்னு பகவான் இந்த முதல் விஷயமா இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றார். அதுக்கடுத்து என்ன சொல்றார், இத்தகைய கடமைகளை செய்யாதற்கும் அவசியமும் இல்லை. அவசியம் எந்த கடமையும் செய்யாமல் இருக்கிறதுக்கான, இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை அப்படின்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சில பேர் பக்தி துண்டு அப்படின்னாலே சும்மா உட்காந்து ஒரு இடத்துல பஜனை பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே, எந்த விதமான வேலைகளுமே செய்யாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா அப்படியே பஜனை பண்ணிக்கிட்டு சும்மா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து இருக்கிறது பக்தி அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. யாயா நீங்களாம் சும்மாவே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்டு. அது வந்து பக்தி கிடையாது. சில பிரபுபாத இந்த பொருளுரை சொல்றார், பக்தி அப்படின்னா சும்மா உட்காந்துருக்கிறது கிடையாது. பக்திங்கிறது வந்து இந்த வாழ்க்கையில வந்து நிறைய பேர் துன்பப்படுறாங்க, அவர்களெல்லாம் துன்பத்துக்கு துன்பப்படுறவங்களை வந்து துன்பப்படாம பக்தியை கொடுத்து இன்பமாக்குறதான் பக்தியினுடைய தாற்பயம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை வெளியில போயிட்டு விதரணம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் வந்து வாங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னதானம், முன்னாடி பார்த்த அன்னதானம், ஹரே கிருஷ்ண பக்தர்களும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணருடைய கோயிலுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு வந்து முழுசாக வந்து வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஆனால் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் சரி, சில கோயில்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரத்தில் 2-3 நாள் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. சில கோயில் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அவரவர்களோட வருமானத்தை ஏற்ற போல இந்த கோயிலில் வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா நாளும் கூட பிரசாதம் ஒவ்வொரு கோயிலில் வந்து கொடுப்பாங்க. சில கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுப்பாங்க. அப்படி பிரசாதம் கொடுக்கும் பொழுது பிரசாதத்தோட சேர்த்து சேர்த்து பகவானோட நாமத்தையும் பக்தியும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனம் இந்திரியம் எல்லாமே வந்து தூய்மை அடையுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண பக்தர்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களால படிக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹரே கிருஷ்ண பக்தர்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பிரசாதம் வந்து அன்னதானமாக வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அதோடு சேர்த்து சேர்த்தும் பக்தர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பகவத்கீதையோட சாஸ்திரங்களுடைய அறிவோ அதுக்கப்புறம் பகவானுடைய நாமத்தை வந்து கூடவே 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 சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எல்லாமே வந்து திருப்தி விட்டுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறது, எல்லாமே சுத்தம் அடைஞ்சிருது. அதுபோல் பகவான் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, பக்தர்களை வந்து சும்மா வந்து இருக்கிறதில்ல. பகவானுக்கு மாலை கட்டுறது, பசுமாடுகளை பாதுகாப்பது, அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய கோயில்களை ஆலயத்தை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பக்தர்களும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பகவான் இந்த பதத்தில் இரண்டாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தகைய கடமை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை அப்படின்னா வந்து பக்தர்களும் வந்து எது எந்த கடமையும் வந்து செய்யாம சும்மா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மூணாவது கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். சாதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நண்பர்களும் நம்மளோட உற்றார்கள் உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ட வீட்டுக்காரங்க இல்லை அப்படின்னா நமக்கு அப்படியே நம்ம மட்டும் தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட காலு கையெல்லாம் போன மாதிரி ஆகிடும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் யாருன்னா எங்கன்னா இடம் மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கையும் காலும் இல்லாத மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். நம்ம நண்பர்களும் உறவினர்கள் உற்றார்களும் இல்லைன்னா என்ன எதுவுமே வந்து செய்ய முடியாத போல தோணும். ஆனால் பக்தர்கள் வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரையும் நம்பி இருக்கிறது கிடையாது. அதுக்காண்டி வந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு நண்பர்களை வந்து உறவினர்கள் உற்றார்கள்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வந்து நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது வந்து கிடையாது. என்ன 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 பொருள் அப்படின்னா, யாரையும் நம்பி இருக்கிறது இல்லை. எந்த வித மனிதர்களையும் நம்பி இருக்கிறதில்ல, இல்லை தேவர்களையும் நம்பி இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா தண்ணில் திருத்தி விட்டுருக்கிறார். எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்வந்தருடைய பையன் இருக்கான் அப்படின்னா அந்த செல்வந்தருடைய பையன் எங்கேயும் போய் யாரையும் வந்து கையேந்து நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையானது எல்லாமே அவங்க வீட்டிலே இருக்கு. அதனால எங்கேயும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மனிதர்களையோ இல்லை தேவர்களையோ தேவிகளையோ வந்து கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அது எல்லாமே வீட்டிலே இருக்கு. அதுபோல இந்த தன்னை உணர்ந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, யார்கிட்டையும் போயிட்டு எதையும் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவன் பக்தி துண்டில் முழுமையா வந்து, எப்படி நம்ம வந்து இந்த உதாரணம், சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பசியும் அடங்கிறது, நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய வயிறு வந்து நிறைஞ்சிருது, அதுக்கப்புறம் நம்ம எதையும் வந்து கேட்க மாட்டேங்கிறோம். அதுபோல நம்ம ஆத்மா அப்படிங்கறத வந்து சந்தோஷம் அடைஞ்சிச்சு அப்படின்னா, ஆத்மா வந்து சுகமா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுகமாயிடுவோம். எல்லாமே வந்து உடம்பு கிடம்பு எல்லாமே வந்து சுகமாயிடும். என்னைக்கு வந்து ஆத்மா சுகமா இருக்கோ அப்ப வந்து எல்லாமே வந்து தன்னில் நிலை தன்னில் திருப்தி உற்று இருப்பான். அப்படி இருக்கும்பொழுது எதையும் வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல என்ன சொல்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, தன்னில் திருப்தி உற்று இருப்பவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து அவன் எதையும் வந்து எதிர்பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா அவன் தன்னில் திருப்தி உற்று இருக்கிறான். இரண்டாவது என்ன சொல்றான் அப்படின்னா, பக்தி செய்யக்கூடியவன் என்ன பண்றான், சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை, அவன் எப்பவும் வந்து பக்தி துண்டினுடைய சேவைகளை செய்து கொண்டே இருக்கிறான். மூன்றாவதா என்ன கிருஷ்ணர் சொல்றார் அப்படின்னா, எந்த விதமான ஜீவன்களையும் எதிர்பார்த்து இருப்பது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.